விவிலிய தேடல்.
எனது அருமை அன்புள்ளங்களே, நம் இல்லங்களில் நாம் காணக்கூடிய ஒரு காட்சி இப்போது என் மனதில் தெரிகின்றது. அம்மா தரையில் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு முன் பள்ளிக்குச் செல்லும் மகள் அமர்ந்திருக்கின்றாள். மகளின் தலையில் கொஞ்சமாய் எண்ணெய் தேய்த்து அவளது முடியை சீப்பால் வாரி சிக்கல்களை பொறுமையாய் பிரித்து வகிடெடுத்து சடை பின்னி முடிவில் ஒரு பூச்சரத்தையும் தலையில் சூடுகிறார் தாய். தாயின் பாசத்தை வெளிப்படுத்தும் இந்த காட்சி இன்றைய அவசர உலகில் நடக்கிறதா என்ற கேள்விகள் மனதில் எழலாம். ஆனால் அன்பர்களே, இந்த காட்சியை இன்று நமது மனக்கண்முன் கொண்டு வருகின்றது திருப்பாடல் 23:5 திருவசனம். இந்த திருவசனத்தில் சொல்லப்பட்டுள்ள "என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர்" என்ற வரியை வாசித்ததும் என் மனதில் முதலில் எழுந்த பாசக் காட்சி இதுதான். அன்புள்ளங்களே, இந்த வரியை நாம் பல்வேறு கோணங்களில் சிந்திக்கலாம். தாயின் பாசத்தை ஒத்த பல நேரங்களில் தாயின் பாசத்தையும் விஞ்சும் இறைவனின் பாசம் இந்த வரியில் வெளிப்படுகின்றது. ஆயன் தன் ஆடுகள் மீது காட்டும் பாசத்தையும் இந்த வரியில் திருப்பாடலின் ஆசிரியர் வெளிப்படுத்துகின்றார். பொறுப்புள்ள ஒரு பணிக்கு, ஒரு தனிப்பட்ட நிலைக்கு ஒருவர் உயர்த்தப்படும் போது தைலத்தால் பூசப்படும் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதையும் இந்த வரி நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இப்படி பல கோணங்களில் நம்மை சிந்திக்க தூண்டும் இந்த வரியில் நமது தேடலை இன்று ஆரம்பிக்கின்றோம். தலைவாரி பூச்சூடி தன் குழந்தையை பள்ளிக்கு வழி அனுப்புவது தாயன்பை வெளிப்படுத்தும் பல செயல்களில் ஒன்று. குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட எந்த தாயும் கைவசம் வைத்திருக்கும் ஒரு வீட்டு மருந்து எண்ணெய். பல வகை எண்ணெய்கள், எந்தெந்த எண்ணெய் எந்தெந்த நோய்க்கு மருந்து என்பதையும் தாய் அறிந்து வைத்திருப்பார். தைலம் பூசும் தாயின் பாசத்தை தாவீதும் தன் வாழ்வில் உணர்ந்திருப்பார். ஆடுகளை மேய்த்து கொண்டு பகல் முழுவதும் வெயிலில் சுற்றித் திரிந்த சிறுவன் தாவீது மாலையில் வீடு திரும்பியதும் பரட்டையாயிருக்கும் அவன் தலை மீது, புழுதிபடிந்த அவன் உடல் மீது அவனது தாய் எண்ணெய் பூசியிருக்க வேண்டும். தாய் தன் மீது தேய்த்த அந்த தைலத்தின் மணம், அப்போது வெளிப்பட்ட தாயின் கரிசனை, பாசம், இவைகளையெல்லாம் இந்த வரியில் தாவீது நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் அன்பர்களே, எண்ணெய் தைலம் ஆகியவை முக்கிய இடம் பெற்றவை. ஒவ்வொரு நாள் வாழ்விலும் விழா காலங்களில் நடைபெறும் சடங்குகளிலும் பலவகை தைலங்கள் பயன்படுத்தப்பட்டன. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்று தன் ஆயனை நோக்கி தாவீது இந்த வரியை கூறும்போது தன் மூதாதையர் பலர் நறுமண தைலத்தால் பூசப்பெற்ற பல முக்கிய நிகழ்வுகளை தாவீதின் மனம் நினைத்து பார்த்திருக்கும். தான் சிறுவனாயிருக்கும்போது இறைவாக்கினர் சாமுவேல் தன் தலை மீது எண்ணெய் ஊற்றியதை தாவீது இந்த வரியில் நினைவு கூர்ந்துள்ளார். தாவீதின் மனதில் ஆழமாய் பதிந்திருந்த அந்த நிகழ்வை சாமுவேல் முதல் நூலிலிருந்து நாம் இப்போது வாசிக்க கேட்போம்.
சாமுவேல் முதல் நூல், அதிகாரம் 16. ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, "உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகின்றேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன். நான் உனக்கு காட்டுகின்றவனை நீ எனக்கு திருப்பொழிவு செய்" என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்து பின் பெத்லகேமுக்குச் சென்றார். ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, "உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா?" என்று கேட்க, "இன்னொரு சிறுவன் இருக்கின்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான்" என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், "ஆளனுப்பி அவனை அழைத்து வா. ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன்" என்றார். ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றத்துடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், "தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே. எழுந்து இவனை திருப்பொழிவு செய்" என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது.
எனது தலையை எண்ணையாலே தேவன் அர்ச்சித்ததால் எனது ஆன்ம பாத்திரம் பொங்கி வழியுதே.
அன்புள்ளங்களே, தன்மீது இறைவாக்கினர் சாமுவேல் எண்ணெய் பூசியதால் தன் வாழ்வே மாறியதை எண்ணி பார்த்தார் தாவீது. அதே வேளையில் அவர் மனதில் வேறொரு காட்சியும் விரிந்திருக்கும், ஆடுகளின் தலையில் ஆயன் எண்ணெய் பூசும் அந்த காட்சி. அன்பர்களே, குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட தாய் பயன்படுத்தும் ஒரு மருந்தாக வீட்டில் எப்போதும் எண்ணெய் இருக்கும் என்று சிந்தித்தோம். குழந்தைகளின் தேவைகள் எப்போதும் வார்த்தைகளில் வெளிப்படுவதில்லையே. சிறப்பாக பேசும் நிலைக்கு வருவதற்கு முன் பல நேரங்களில் அழுகை மட்டுமே குழந்தையின் தேவையை சொல்லும் மொழியாக இருக்கும். அந்த அழுகை பலவிதமாய் ஒலிக்கும். அவைகளை தாய் அறிந்திருப்பார். பசியால் குழந்தை அழும்போது தாய் பாலூட்டுவார் அல்லது உணவூட்டுவார். வலியால் குழந்தை அழும்போது வலி தீர்க்கும் சிகிச்சைகளை தருவார். வலி தீர்க்கும் ஒரு மருந்து எண்ணெயாக இருக்கும். பூச்சிகள் கடித்த வலி என்றால், காயம்பட்ட வலி என்றால் எண்ணெய் பூசப்படும். வயிற்றில் வலி என்றால் எண்ணெய் ஊட்டப்படும்.
நான் உன்னை கேட்டதெல்லாம் இதுதான், இது மட்டும்தான், உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்பதை மறவாதே, இந்நாளும் என் அன்பை மறவாதே.
அன்பு நெஞ்சங்களே, ஆடுகளின் ஒவ்வொரு தேவையையும் நிறைவு செய்வது ஆயனின் பொறுப்பு என்று ஏற்கனவே நாம் 23 திருப்பாடலின் விவிலிய தேடல்கள் பலவற்றில் சிந்தித்திருக்கின்றோம். தங்கள் தேவைகளை ஆடுகள் கூறும் வழிகளையும் ஆயன் அறிந்திருக்க வேண்டும். ஆடுகளின் பசி அறிந்து பசும் புல்வெளிக்கு அவைகளை அழைத்துச் செல்ல வேண்டும். தாகம் அறிந்து நீர்நிலைகளுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். ஆடுகள் சோர்வடையும் போது அவைகள் இளைப்பாறுவதற்கு பாதுகாப்பான இடங்களை உருவாக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஆயனின் கடமைகள். பாதுகாப்பு என்று சிந்திக்கும்போது ஆடுகளை தாக்க வரும் மிருகங்களான சிங்கம், புலி, ஓநாய் என்றே நம்முடைய மனம் எண்ணி பார்க்கும். சில சமயங்களில் பெரும் மிருகங்களின் தாக்குதல்களிலிருந்து ஆடுகளை காத்துவிடும் ஆயன் சிறு பூச்சிகளின் தாக்குதல்களிலிருந்து ஆடுகளை காக்க முடியாமல் திணறிப்போவதும் உண்டு. என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்ற இந்த வரிக்கு விளக்கம் சொல்லும் கேப்டன் மாய் ஹெர்னாண்டஸ் ஜூனியர் என்பவர் பூச்சிகளின் தாக்குதல்களை இந்த வரியோடு இணைத்து சிந்திக்கின்றார். ஒரு சில பூச்சிகள் ஆடுகளின் கண்களை தாக்கும். ஒரு சில நுண்ணிய பூச்சிகள் ஆடுகளின் மூக்கு காதுகள் வழியே தலைப்பகுதியில் நுழைந்துவிடும் ஆபத்தும் உண்டு. அப்போது அந்த ஆடுகள் செய்வதறியாது கத்தும். தலையை ஒரு மரத்தில் அல்லது பாறையில் அடிக்கடி உரசும். ஆடுகள் இவ்விதம் நடந்து கொள்ளும்போது ஆயன் அவைகளை உடனடியாக உணர்ந்து செயல்பட வேண்டும். இல்லையெனில் இந்த சின்ன பூச்சிகள் மூளைக்குள் புகுந்து ஆடுகளின் மரணத்திற்கும் காரணமாகலாம். இந்த நேரங்களில் ஆயன் ஆடுகளின் தலையில் எண்ணெய், தைலம் இவைகளை பூசுவார். மூலிகைகள் கலந்த அந்த எண்ணெய் பூசப்பட்ட ஆடுகள் இந்த சிறு எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கப்படும். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்ற இந்த வரியை தாவீது எழுதிய போது தன் ஆடுகளின் தலை மீது எண்ணெய் பூசி அவற்றை தான் பாதுகாத்ததையும் எண்ணி பார்த்திருப்பார் என்கின்றார் கேப்டன் ஹெர்னாண்டஸ்.
எனது தலையை எண்ணையாலே தேவன் அர்ச்சித்ததால் எனது ஆன்ம பாத்திரம் பொங்கி வழியுதே.
எனதருமை அன்புள்ளங்களே, தலையில் எண்ணெய் பூசி சின்ன சின்ன எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து ஆயன் தன் ஆடுகளை காக்கும் இந்த சிகிச்சை நமக்கு பாடங்களை சொல்லித்தர வேண்டும். பெரிய வண்டுகள் நம்மை தாக்கும் நேரத்தில் அவைகளை நாம் எளிதில் விரட்டிவிடலாம் அல்லது அவைகளின் தாக்குதல்களிலிருந்து தப்பிக்கும் வழியை தேடலாம். ஆனால் தலையைச் சுற்றி ரீங்காரமிடும் கொசுக்களை விரட்டுவது பல சமயங்களில் கடினமாகிவிடும். அதேபோல் நமது சிந்தனையை பயங்கரமான முறையில் பெருமளவில் தாக்கும் எதிர்மறையான எண்ணங்களை நாம் சமாளித்து விடலாம். ஆனால் சிறிது சிறிதாக நமது சிந்தனையை வாழ்வை பாதிக்கும் எண்ணங்களை சமாளிக்க முடியாமல் நாம் தவிக்கின்றோம். அன்புள்ளங்களே, எதிர்மறையான எண்ணங்கள், பழக்கங்கள் இவைகளெல்லாம் ஒரே நேரத்தில் பெரிதாக வந்து நம்மை தாக்குவது கிடையாது. சிறிது சிறிதாகத்தான் அவை நம்முடைய சிந்தனைகளில் வாழ்வில் இடம் பிடிக்கின்றன. நம்மை தாக்கியுள்ள இந்த தீமைகள் என்னவென்று புரியாமல், அவைகளை சொல்ல தெரியாமல் குழந்தைகளைப் போல் ஆடுகளைப் போல் நாமும் திகைத்து நிற்கின்றோம். பல மறைமுகமான வழிகளில் சொல்ல முயற்சிக்கின்றோம். இவைகளை புரிந்து கொள்ளும் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் நம்மை சுற்றி இருந்தால் அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளால் நாம் பாதுகாப்பை அடையலாம். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்ற இந்த வரியை நாம் சிந்திக்கும் வேளையில் எதிர்மறையான எண்ணங்கள், பழக்கங்கள் இவைகளால் வாழ்வை சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டிருக்கும் நம் குடும்பத்தினரை, உறவினர்களை, நண்பர்களை இப்போது இறைவனின் சந்நிதிக்கு கொணர்வோம். நல்ல ஆயனாம் இறைவன் அவர்களை தன் அன்பு கரங்களால் தொட்டு அரவணைத்து அவர்களது சிந்தனைகளில் தன் அருள் தைலத்தை பூசி அவர்களை அழிவின் பாதையிலிருந்து, தீமைகளிலிருந்து காக்க வேண்டுமென்று சிறப்பாக வேண்டுவோம். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் என்ற இந்த வரியின் ஆழமான பொருளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம்.
என் சுவாச காற்றே என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், சுவாச காற்றின் என் இயேசுநாதா, உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய், உம் சுவாசத்தால் என்னை உயிராக்குவாய்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.